கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. 11 அத்தியாயம், நிலவில் மலர்ந்த நெஞ்சம். முல்லைத்தீவு மக்கள் முழு நிலவு காயும் வேளையிலே எல்லையிலா இன்பத்தோடு ஆடும் அந்த குன்ற குறவையை அருண்மொழிவர்மன் கண்டதும், அவர்கள் தாளத்துக்கு ஏற்ப பாடும் பாடலின் பொருளை கேட்டதும் அவனுக்கு வியப்பு அதிகமாகியது. இந்த தீவின் மகளிர்தான் எத்துணை அழகோடு விளங்குகின்றார்கள். அவர்களின் தலைக்கோல அழகும், அதிலே குடியிருக்கும் மலர்களின் அழகும், அதற்கு போட்டியிடும் மதிமுக அழகும் அந்த நிலவொளியில் சௌந்தரிய புரியை அவனுக்கு நினைவூட்டின. பெண்ணல்லாள்களின் அழகு ரசனை மகத்தானது. செக்க செவில் என்று இருக்கும் அழகு மலரை சுற்றி கருநீல வண்ணம் உள்ள குவளையை வைத்து தொடுத்து அவர்கள் அணிந்திருக்கும் அழகு ஒன்றே போதுமே. அவர்கள் ஆடினர், கைகோர்த்து ஆடினர், பாதங்களை தாளங்கட்டு ஏற்ப மாறி மாறி வைத்து ஆடினர், குதித்து ஆடினர், குனிந்து ஆடினர், பம்பரம் போல் சுழன்றனர், ஒரு சமயம் வில் போல் வளைந்தனர், ஒரு போது வேல் போல் பாய்ந்தனர், ஒரு போது ஆஹா, அந்த கூத்து குழாத்தின் நடுவே வனப்பு மிக்க தின்தோள் ஆடவன் அந்த அழகியர் கைப்பிடித்தாடுவது எத்துணை சிறப்பாக இருக்கிறது. அருண்மொழியின் பாதங்கள் அசைந்தன, கைவிரல்கள் லேசாக தொடையில் தாளமிட்டன, உதடுகள் மெல்ல முணுமுணுத்தன. கோழி கொடியோன் வாழ்கவென்று கூத்திடுவோமே, குன்றமர் செல்வன் வெல்கவென்று கூத்திடுவோமே, என் அருமையான பாடல். இது போன்ற பாட்டிலும் பரதத்திலும் மனத்தை பறிக்கொடுக்காமல் நமக்கு எதற்கு அரசியல் விவகாரங்கள்? குறிஞ்சி நிலத்துக்கு குமரன் புகழ் பாடி கூத்தாடியே காலத்தை கழிக்கலாம் போல் இருக்கிறது. இங்கே ஆடுகின்றவர்கள் மனிதர்கள்தானா, அல்லது தேவலோகத்தில் இருந்து இறங்கி வந்து இரவிலே பாடி ஆடி பொழுது புலரா முன்னர் போய்விடும் தேவ தெய்வீகளா? இந்த தீவு தேவர்கள் வந்து வாழும் தீவா? அப்படி என்றால் கலபதி ஏன் இங்கு கலத்தை நங்கூரம் பாய்ச்சினான்? கலபதியே மாய மனிதனோ? கலிங்க கலமே மாயமோ? உடன் வந்த வணிகர்கள் எல்லோரும் மாயம்தானோ? இருக்காது, இருக்காது. அந்த கொடுங்கன் ரவிதாசன் இருக்கும் வரை அந்த ஐயத்திற்கு இடம் இல்லை. அப்படித்தான் இருக்க வேண்டும், மாயமாயிருக்க கூடாது. மாயமாயிருந்தால் இப்போது சந்தித்தோமே, ஒரு கணம் அந்த போர் பாவை அவளும் சொப்பனமாகி விடுவாளே. அதோ உம் என்று பெருமூச்சிடுவது யார்? அருண்மொழி திரும்பினான். இன்பவல்லி அருண்மொழியின் தோற்றத்தை ரசித்தவள் சற்றென திரும்பி உச்ச நிலையில் செல்லும் கூத்தினை ரசிப்பது போல் பாவனை செய்தாள். அவன் பார்த்தபோது அவள் நிலம் நோக்கினாள். வெண்மணல் தரையில் கால் விரலால் கோலமிட்டாள். வண்டு போல் உருளும் விழியால் மெல்ல நோக்கினாள். இவள் வயதொத்த மற்றவர்கள் ஆடி மகிழும் போது தீவின் அழகு மகள் போல் திகழும் இவள் ஏன் கூத்தில் கலந்து கொள்ளவில்லை? நமக்கு என் கவலை, கருத்தை கலந்து கொண்டு காட்சியை தவறுவிட்டு விடக் கூடாது. அதோ இசைக்கருவிகள் ஒலிப்பது சற்றென்று நிற்கிறது. வேல் நட்ட இடத்திற்கு இப்போது தேவராளனும் தேவராட்டியும் செல்கின்றனர். ஆட்டிக்கிடா வெட்டி பச்சரிசியை தூவி சந்தனம் தெளித்து தூபம் காட்டுகின்றனர். செவ்வரளி மலரை தூவி வைத்து வணங்குகின்றனர். இப்போது தேவராட்டியும் பாடுகின்றால் இது காரு மிக அமைதியாக இருந்த இடத்தில், தொலைவில் விழும் அருவியின் ஒளி மட்டும் தெளிவாக கேட்டுக்கொண்டிருந்த அந்த இடத்தில், காற்றினால் அசைவுறும் இலைகளின் சப்தம் தவிர வேறு ஓசை இழாத அந்த இடத்தில் சட்டென இசைக்கருவிகள் ஒலிக்கின்றன. தொண்டகப்பறை முழங்குகிறது. தேவராட்டி மெய்மறந்து பாடுகின்றாள். குறிஞ்சி நில கடவுள் முருகனை வாழ்த்தி பாடுகின்றாள். அந்த தீவையும் தீவில் உள்ளவர்களையும் வாழ்த்தி பாடுகின்றாள். அவளது பாடலும் துடியின் முழக்கமும் அதற்கு ஏற்ப பாதங்களை மாற்றி வைத்து ஜல் ஜல் என்று எல்லோரும் தாளமிடுவதும் ஒவ்வொருவர் உடலிலும் புத்துணர்ச்சியை ஊட்டினர். இக்கூத்தை காணும் வணிகர்கள் கூட மெய்மறந்தனர். திடீர் என்று பாடல் உயர்நிலைக்கு செல்கிறது. வாத்தியங்கள் ஒரே காலத்தில் முழங்குகின்றன. தேவராட்டி கூவுகின்றாள், பம்பரம் போல் சுழல்கின்றாள் என்று சிரித்து குதிக்கின்றாள். அவளுக்கு ஆவேசம் வந்துவிட்டது. அவள் ஏதோ கூறுகின்றாள். அந்த தீவிற்கு புதிய மனிதர்கள் வந்திருப்பதை பற்றி கூறுகின்றாள். அவர்களுள் நல்லவரும் தீயவரும் கலந்திருப்பதை கூறுகின்றாள். முல்லைத்தீவில் உள்ள பெண் ஒருத்தி காமன் கனை வசப்பட்டு இத்தீவை விட்டு போக துடிக்க போகின்றாள் என்பதையும் கூறுகின்றாள். அதனோடு அத்தீவிற்கு இன்னும் சில காலத்துள் பேராபத்து ஒன்று வரப்போவதை பற்றியும் கூற பயங்கர ஒளி எழுப்பிவிட்டு சாய் என்றாள். அருண்மொழியின் உடல் சிலிர்த்தது. அவன் அருகே இப்போது இன்பவள்ளி எப்படியோ நெருங்கி நிற்கின்றாள். அவள் உடல் ஆடுகிறது. உடல் எங்கும் ரோமமஞ்சலி ஏற்பட்டிருக்கிறது. அவளது கால்கள் நடுங்குகின்றன. அதோ அவள் சாகின்றாளே. இன்பவள்ளியை சுற்றி எல்லோரும் சூழ்ந்து கொண்டனர். அவள் முகத்தில் குளிர் நீர் தெளித்தனர். முருகனின் படிமத்துக்கு அருகில் இருந்த நீரும் குங்குமமும் கொண்டு வந்து இடுகின்றனர். அப்போது அந்த தீவில் மரக்கலம் கட்டும் தொழிலில் ஈடுபட்டு இருப்பவர்களின் தலைவனான கார்மேகம் ஓடோடி வந்து, "இன்பவள்ளி, இன்பவள்ளி, என் குழந்தாய், என்ன நேர்ந்தது?" என்று பதறி போய் அவள் முகத்தோடு முகம் வைத்து அலறுகின்றான். மற்றவர்களும் திகைத்து நிற்கின்றனர். தேவராட்டியின் ஆவேசத்திலும் குன்றச் சிறுபறையின் ஒளியிலும் குறிஞ்சி பெண்ணின் இனிமையிலும் மனத்தை பறிகொடுத்திருந்த அருண்மொழி நொடியில் நேர்ந்துவிட்ட இந்த நிகழ்ச்சி கண்டு திருக்கிட்டான். மயங்கி வீழ்ந்தவருக்கு காற்று புகவும் இடைவெளி இராது மக்கள் சூழ்ந்திருப்பதைக் கண்டு விரைந்து வந்து அவர்களை விளக்கி குளிர்காற்று நன்றாக படுமாறு செய்தான். மகள் மீது வீழ்ந்து விம்மும் கார்மேகனை சற்று விளக்கினார். இன்பவள்ளி மெல்ல கண் விழித்தாள். கண் விழித்தவுடன் அவள் கண்டது சந்தர வதனத்தோடு கம்பீரமாக நிற்கும் அருண்மொழியைத்தான். சற்று நேரத்திற்கு முன்பு அவள் அவன் அருகே நின்று கடை கண்டால் அவனை கண்டிருக்கின்றாள். அது மற்றொரு பாதிமுகம். இப்போதோ அவன் முழு முகம், அதோ புருவம், அதன் கீழ் ஒளி நிறைந்த கண்கள், செவ்வுதடுகள், காதிலே தங்க வளையம், கழுத்திலே மணிமாலைகள், பரந்த மார்பை மறைத்திருக்கும் சால்வை, நீண்ட துதிக்கை போன்ற கரங்கள். அவை என்ன, பாதத்தை தொட முயல்கின்றனவா? சன்னதமே நீ வாழி, தேவராட்டியே உனக்கு வந்த ஆவேசமே நீவீர் வாழ்க, மயக்கமே நீ வாழ்க, வாழ்க. இல்லாவிட்டால் அந்த சுந்தர ரூபனை கண் கொட்டாமல் தலைமுதல் பாதம் வரை கண்டு இதயத்தில் பதித்திருக்க முடியுமா? அவள் கண் விழித்து விட்டாள் என்று அறிந்த அருண்மொழி அங்கிருந்து மெல்ல அகன்றான். அவன் நினைவெல்லாம் அந்த குன்ற குறவையின் மீது இருந்தது. குன்ற குறவை ஆடும் மகளிர் மீது இருந்தது. அந்த மகளிருக்கு கை கொடுத்து ஆடும் ஆடவர் மீது இருந்தது. அவர்கள் இடையில் வேலோடு ஆடிய தேவராளன் மீது இருந்தது. ஆவேசம் வர ஆடிய வெறியாட்டி மீது இருந்தது. அவற்றிற்கு மேலாக அந்த இசையால், முழக்கத்தால், ஆடலால், பாடலால் நினைவிழந்து விட்ட இன்பவள்ளியின் என் முகத்தின் மீதும் இருந்தது. வணிகர்கள் தங்கியிருந்த கூடாரத்தை நோக்கி அருண்மொழி மெல்ல நடந்தான். மற்றவர்கள் முன்னதாகவே உறங்க சென்று விட்டனர். அவனை தொடர்ந்து யாரோ வரும் காலடி ஓசை. அருண்மொழி திரும்பினான். அவ்வுருவம் மரநிழலோடு நிழலாக மறைந்தது. வேறு எவராக இருக்க முடியும்? ரவிதாசன் தான். அவன் ஏன் தன்னை தொடர்கின்றான்? தன் உண்மை தோற்றத்தை கண்டு கொண்டானா? ஆடையை சரி செய்து கொண்டான் அருண்மொழி. தலைமுண்டாசை ஒழுங்குபடுத்தி கொண்டான். கூடாரத்தில் அவன் படுத்து உறங்குவதற்கு கண்களை மூடிக்கொண்டான். துயில் அவனை வந்து அடையவில்லை. பல நினைவுகள், அலை கடலின் ஓளி, காற்றின் ஓசை, களத்தின் காவலர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவர்கள் மொழியில் பாடும் ஓசை, சில வணிகர்கள் வாய்ப்பிதற்றலால் ஏற்படும் புரிய முடியாத சப்தம் எல்லாமாக வந்து அவனை சூழ்ந்தன. யாரது? அருண்மொழி துள்ளி எழுந்தான். கூடாரத்து வாயிலில் யாரோ வந்து சென்றது போன்ற ஓசை. மெல்ல எழுந்து அருண்மொழி வெளியே வந்தான். எங்கிருந்தோ மெல்லிய இசை மிதந்து வந்தது.
மன்றமும் புதியிலும் மகிழ்ந்தே விளங்கு மலையிடை பொழிதை மலர்ந்தே வாழ்பவன் காறுதல் கூறியேமை கூட்டுவானோ.
ஆஹா, நம் கையில் சுருதி எழுப்ப இசைக்கருவி இல்லையே. உடன் பாட இசை கற்றோமா? அதுவும் இல்லையே. இதுவரை நாம் கண்டது என்ன? அரண்மனை வாழ்வு, போர்க்களத்து சூழ்நிலை, இதுதான் வாழ்க்கையா? இசையில் உயிரை பறிகொடுக்க மாட்டோமா? இனிய நடனத்தில் சிந்தனை செலுத்த மாட்டோமா? இவற்றை இப்படியே இதய சுவரில் ஓவியமாக தீட்டி வைத்துக் கொள்ள மாட்டோமா? எளிய பிராட்டியாரே, நீங்கள் நீடோடி வாழ வேண்டும். நீங்கள் என்னை வெளிநாட்டிற்கு அனுப்பாவிடில் இம்மரகத பூமியின் சௌந்தர்யம் காண்பீனா? நீலவான தடாகத்தில் பூத்த வின் தாமரை மதியின் குளிர்கிரண சூழலில் தேவ மாதரை போல இசை பாடும் மகளிரை காண்பேனோ? இப்படி சிந்தித்தபடியே அருண்மொழி காற்றிலே இசை வந்த திசை நோக்கி இரண்டடி எடுத்து வைத்தான். அப்போது யாரோ அவனது கரத்தை பிடித்து தடுத்து நிறுத்தினர். யார் என்று அருண்மொழி திரும்பினான்.
சித்திரசேனரே, இந்த நேரத்தில் எங்கு செல்கின்றீர்கள் என்று கேட்ட வண்ணம் கலபதி நின்று கொண்டிருந்தார்.
என் கூடாரத்தில் அருகே யாரோ நடமாடுவது போன்ற காலடி அரவம் கேட்டது. திடுக்கிட்டு வெளியே வந்து எங்கிருந்தோ இனிய நாதம் இதந்து வருகிறது. மீண்டும் கூத்து நடக்கிறது என்று காண சொல்கின்றேன் என்று கூறியவனை களபதி தடுத்து,
இளம் வணிகரே, காற்றிலே கேட்கும் ஓசையை நம்பி செல்வது தவறு. இந்த தீவில் மோகினி பேய்கள் நடமாட்டம் அதிகம். பௌர்ணமி என்று மோகினிக்கு கழிப்பு மிகுதி. இசை கேட்டு மயங்கிச் சென்றால் திரும்பி வருவது என்பது கிடையாது. காந்தார நாட்டில் நின்று பொருள் தேடி வரும் தாங்கள் இவ்வளவு எளிதில் உயிரை மாய்த்துக் கொள்ள விரும்புகின்றீர்களா? உங்களை நம்பி ஊரில் உங்கள் மனைவி காத்திருக்க மாட்டாளா? வயது முதிர்ந்த பெற்றோர் வாடியிருக்க மாட்டார்களா? என்று உருக்கமாக கூறினார். அருண்மொழி அதை மறுத்து பேச விரும்பவில்லை. களபதி கூறியதற்கு நன்றி தெரிவித்தார். களம் பழுது பார்ப்பது இன்னும் எவ்வளவு நாட்களுக்கு நடக்கும் என்று கேட்டார். இந்த தீவில் தாமதம் என்பது மட்டும் கிடையாது, மரக்களத்தை பழுது பார்க்கும் தொழிலாளர் தலைவர் கார்மேகன் சுறுசுறுப்பு மிகுந்தவர். அவரிடம் பேச்சு கொடுக்காமல் இருந்தால் வேலை விரைவில் முடிந்துவிடும். 2 நாட்களில் புறப்பட்டு விடலாம். இங்கு எவ்வளவு நாட்கள் வேண்டுமானாலும் தங்கலாம். கடலில் செல்வதை விட இங்கு தங்கியிருப்பதில் பாதுகாப்பு அதிகம். ஏனப்படி கடற்கொள்ளைக்காரர்கள் தொல்லைகள் இப்போது மிக அதிகமாகிவிட்டது. கொள்ளைக்காரர்களா? ஆம், அவர்களால் தான் இப்போது கடலில் களங்கள் தனித்து செல்வது குறைந்துவிட்டது. கலிங்கத்து களத்தின் பாதுகாப்புக்கு வீரர்களை வைத்திருக்கின்றோம். சோழ நாட்டு களங்களில் அத்தகைய பாதுகாப்பு இல்லை. புலிக் கொடி தெரிந்தால் கொள்ளைக்காரர்களுக்கு களியாட்டம்தான். அருண்மொழி உதட்டை கடித்துக் கொண்டான். அவன் கரம் உடைவாளை தொட்டது. சோழ நாட்டின் புகழ் பராந்தக சக்கரவர்த்தி காலத்தில் எங்கும் பரவி இருந்தது. கடலில் சோழர் களங்கள் கம்பீரமாக எங்கும் சஞ்சரித்தன. பராந்தகன் வளர்த்த புகழ் பெருமை எல்லாம் அதற்குள் சாய்ந்து விட்டனவே. மேலும் பேச்சு கொடுக்க அவனுக்கு எண்ணம்தான். ஆனால் களபதி கொட்டாவி விட்டு தூக்க கலக்கத்தில் ஆட ஆரம்பித்ததால் அருண்மொழி பேச்சை நிறுத்தி கொண்டான். அதற்கு பிறகு அன்று இரவு எல்லாம் கடற்பயணத்தை பற்றியே அருண்மொழிக்கு நினைவு. மறுநாள் பொழுது புலர்ந்தது. அருண்மொழி தீவை சுற்றி வர கிளம்பினான். அவனுடன் மற்றும் 2 வணிகர்கள் வந்தனர். அவர்கள் வந்த கலிங்கத்து களத்தை பழுது பார்க்கும் வேலை விரைந்து நடந்தது. கார்மேகன் எல்லோருக்கும் கட்டளையிட்ட வண்ணம் இருந்தான். அவர் மகள் இன்பவல்லி சற்று தொலைவில் பாறை கருகே அமர்ந்து கொண்டு களத்தின் பாயில் ஏற்பட்டிருந்த ஓட்டைகளை தைத்துக் கொண்டிருந்தாள். கார்மேகன் அருண்மொழியை கண்டார். சற்றென்று அவன் அருகே வந்து, ஐயா, தாங்கள் தாமே நேற்று என் மகள் மயக்கம் தெளிய உதவியது என்று கேட்டார். அருண்மொழி புன்சிரிப்புடன், மயக்கம் தெளிவிக்க நான் ஒன்று மந்திரம் போடவில்லையே என்றார். மாயமோ மந்திரமோ, குன்ற குறவை கூத்தை பார்த்து மயங்கி வீழ்ந்தவர்கள் அவ்வளவு எளிதில் மயக்கம் தெளிவதில்லை. ஆனால் என் மகளோ வழக்கத்தை விட சுறுசுறுப்புடன் இருக்கின்றாள். உங்கள் அங்க அடையாளங்களை கூறி எங்கே எங்கே என்கின்றாள்.
அப்படியா?
ஆமாம், நானே காலையில் நீங்கள் தங்கியிருக்கும் இடம் வருவதாக இருந்தேன். நன்றி என்று கூறிவிட்டு அருண்மொழி தொடர்ந்து செல்ல புறப்பட்டான். கார்மேகன் அவனை மறைத்து அவன் கரங்களை பிடித்து, அவ்வளவு எளிதில் நீங்கள் இங்கிருந்து போய்விடலாம் என்று எண்ணுகின்றீர்களோ? முடியாது, முடியாது. என்னுடன் என் குடிலுக்கு வர வேண்டும். நான் அளிக்கும் அமுதை ஏற்க வேண்டும். என் மகளும் களிப்படைவாள். அவள் எந்த ஆடவரையும் லட்சியம் செய்யாத பிறவி. அவள் நேற்றைக்கெல்லாம் உறங்கவில்லை என்று கூறி அவருக்கே உரித்தான புது சிரிப்பை உகுத்தார். அருண்மொழி கைப்பிடித்து அருகே உள்ள குடில் நோக்கி அவரை அழைத்து சென்றார் கார்மேகன். கார்மேகத்தின் குடில் மற்றவர்களது குடிலை விட சற்று பெரிதாக இருந்தது. அந்த தீவில் இருவருடைய குடில்களும் பெரியவை. ஒன்று தீவின் தலைவனுடையது, மற்றொன்று கார்மேகத்தினுடையது. கார்மேகன் குடும்பத்தார் பல தலைமுறைகளுக்கு முன்பு தமிழகத்தில் நடுநாட்டில் நின்று வந்து அந்த தீவில் குடியேறியவர்கள். முல்லை தீவில் கார்மேகத்தின் தொழில் சிறப்பாக நடந்து வந்தது. ஒரு நாவாயோ மரக்கலமோ அந்த பக்கம் பழுது பார்க்க பெற வந்தாலோ அந்த ஆண்டு முழுமைக்கும் அவருக்கு வருமானம் கிடைத்துவிடும். ஆனால் இப்போது சில காலமாக கடலில் கொள்ளைக்காரர் தொல்லை அதிகமாகிவிட்டபடியால் மரக்கலங்கள் தனியே பயணம் செய்வதில்லை. அவர்கள் நேரே மாயிருடுங்கத்திற்கோ ஸ்ரீபுஜயத்திற்கோ சென்று விடுகின்றனர். அதனால் முல்லை தீவிற்கோ கலங்கள் வருவது குறைந்துவிட்டது. அதனால் வெளிநாட்டு செய்தி ஏதும் அங்கு அதிகமாக தெரிய வாய்ப்பில்லை. எனினும் கார்மேகன் அருண்மொழியிடம் பேச்சு கொடுத்தார்.
தங்களை பார்த்தால் சோழ நாட்டை சேர்ந்தவர் போல் இருக்கிறது. ஆனால் காந்தார நாட்டவர் என்கின்றீர்களே, எப்படி நன்றாக தமிழ் பேசுகின்றீர்கள்!
அருண்மொழி மனத்திற்குள்ளே நகைத்துக் கொண்டான். அதுவா? நான் பல மொழிகளும் நன்றாக பேசுவேன். ஆனால் என் பழக்கம் தமிழ்நாட்டில் அதிகம். அதனால் சிறப்பாக பேசுகிறேன்.
ஓஹோ, அப்படி சொல்லுங்கள். சோழ நாட்டில் இப்போது யார் ஆட்சி நடத்துகின்றார்கள்? பழுவேட்டரையர் நலமா? சிவபக்தி மிகுந்த செம்பியன் மாதேவியார் நலமா? வெகு காலத்திற்கு முன்பு கண்டராதித்த தேவர் இந்த தீவிற்கு வந்திருக்கிறார் என்று என் தந்தை கூறியிருக்கின்றார். ஐயா, அதை பற்றியெல்லாம் நீங்கள் அறிந்ததை கூறுங்கள். அதற்குள் என் மகள் அரசுவை உண்டி தயாரித்து விடுவாள். என் மகள் சமையல் செய்வதில் கெட்டிக்காரி. தீவில் கிடைக்கும் கிழங்கையும் செந்நெல்லையும் கனியையும் காயையும் கொண்டுதான் எங்கள் குடும்பம் விருந்து படைப்பது வழக்கம் என்று பேசிக் கொண்டே போனார். இன்பவள்ளி அரை கதவின் மறைவில் நின்று கொண்டு அவர்கள் பேசுவதை கவனித்துக் கொண்டிருந்தாள். தன் பெரிய பாட்டனார் கண்டராதித்த சோழ தேவர் அங்கு வந்திருந்த செய்தியை கார்மேகன் கூறுவதை அருண்மொழி அவளோடு கேட்டான். மேற்கிருந்து எழுந்தருளைய கண்டராதித்த சோழர் என்று பெயர் பெற்ற தன் பெரிய பாட்டனாரை பற்றி அவன் அறிந்திருக்கின்றான். சிவபக்தி மேலிட்டால் நாட்டை ஆள விருப்பம் இன்றி மேற்கு நாட்டில் உள்ள தலங்களை தரிசித்து வருவதாக புறப்பட்டு சென்ற கண்டராதித்தரை பற்றி தகவலே இல்லை.
அவர் அங்கேயே சிவனடி சேர்ந்து விட்டதாக பிறகு தகவல் வந்தது. ஆனால் இப்போதோ கார்மேகன் கூறுவது வேறு விதமாக இருக்கிறது. இன்னும் விவரம் கேட்க வேண்டும் என்று எண்ணினான் அருண்மொழி. கார்மேகனோ தான் பேசாமல் அருண்மொழியையே பேச செய்தார். இடையிடையே பணியாட்கள் வந்து மராமத்து சம்பந்தமாக யோசனை கேட்டுச் சென்றனர். இதன் தொடர்ச்சியை இந்த அத்தியாயத்தின் அடுத்த பாகத்தில் கேட்கலாம். இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.